திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அடுத்து: ஒன்றது வாலே உலப்பிலிதானாகி நின்றது தான் போல் உயிர்க்குயிராய் நிலை துண்ணியவையல்லவாகும் துணை என்ன நின்றதுதான் விளையாட்டு என்னுள் நேயமே என்று சொல்லுகின்றார். சிவபெருமான் எப்படி உடனாகவும் ஒன்றாகவும் நிற்கின்றார் என்பதை இந்த பாடலிலே நமக்கு மிக அழகாக திருமூல தேவநாயனார் எடுத்துரைக்கின்றார். இதுல ஒரு முதல்ல இந்த பாடல் கருத்தை நம்ம சிந்திக்கலாம். அதாவது முதல்ல என்ன சொல்றாரு, ஒன்றது வாலே அப்படின்னு சொல்றாரு. தன்னோடு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் ஏகன் என்று அவர் தான் இல்லை, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை அப்படின்னு சொல்றார் இல்லையா. அது மாதிரி மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை என்றும், நிகரில் இறை என்றும் நம்முடைய உமாபதி சிவம் வந்து திருவருட்பயனாகிய அந்த சாத்திர நூல்ல கூறியிருக்கிறார். அதுபோல ஒன்றன்றது ஒன்றே கான் ஒன்றே பதி என்று மெய்கண்ட தேவநாயனாரும் சொல்லியிருக்கார். அதனால ஒன்றது வாலே உலப்பிலி, அதாவது உலப்பிலின்னா அழிவற்றவர் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சாந்தோக்கிய உபனிஷத்தும் இதே கருத்தை தான் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. ஸ்வேதா ஸ்வேதர உபநிடதமும் இதே கருத்தை தான் நமக்கு விளக்கி சொல்கின்றது. அவர் தன்னின் வேறிலான் அப்படின்னு சொன்னதுனால தோற்றன்மின்மை பெறுதலும் ஈரின்மை பெறுதலும் அதுக்காகத்தா உலப்பிலி என்று சொல்லி இருக்கின்றார். தோற்றக்கேடு இல்லாதவர், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி அல்லவா என்று நமக்கு உணர்த்துகின்றார். அடுத்து என்ன சொல்றாரு, தானாகின்னு ஒரு சொல், தானாகி நின்றது அப்படின்னா சிவம் வந்து எதோடையும் கூடாம தான் தானேயாய் தனித்து நிற்றல், அனாதி முத்த சித்துருவாகிய முதல்வன் எதிலையுமே தோய்வு இல்லாம தான் சுயம் பிரகாசமாய் நிற்கக்கூடிய தன் உண்மையிலதான் நாம அவரை சிவம் என்று கூறுகின்றோம். தான் போல் உயிர்க்குயிராய் இல்லை, அடுத்தால உயிர்க்கு உயிராய் நிலை துண்ணி அப்படின்னா ஒன்றோடு ஒன்றாவது தானேயாய் நிற்பது போல உயிர்க்கு உயிராய் பொருந்திய காலத்துல வேறா அறியப்படாம உயிரோடு உயிராய் கலந்து நின்று, இது வந்து இறைவன் உயிரோடு ஒன்றாக நிற்கக்கூடிய நிலையே நமக்கு உயிர்க்கு உயிராய் நிலை துண்ணி என்று சொல்லுகின்றார். அடுத்து அவை அல்லவாகும் அப்படின்னா பொருள் தன்மையால உயிருக்கு வேறா இருக்கிறார், சுட்டட்டு நிற்கும் முற்றறிவும் முற்று தொழிலும் உடையதாக இருக்கிறது, இதுதான் வேறான் தன்மையை எடுத்து கூறுகிறது. அடுத்து துணை என்ன நின்றதுதான் விளையாட்டு என்று சொல்லுகின்றார். நான் வந்து வினை போகங்களை எல்லாம் துய்க்கும் போது வினைகளை, அதாவது அதை துய்க்கும் போதும் நான் வினைகளை செய்கிறேன், அப்படி வினைகளை செய்யும் போதும் இதை துய்க்கும் போதும் பல வினைகளை புது வினைகளை ஈட்டும் போதும் துணையாக என்னோடு நின்றது அவன் புரியக்கூடிய விளையாட்டு என்று, அதுதான் உடனாய் நிற்றல். அப்ப ஒன்றாய் வேறாய் உடனாய் அத்துவிதமாக உயிர்களோடு இறைவன் இல்லையா கலப்பினால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் வேறாகும் இயக்குவதில் உடனாகவும் இருக்கின்றான்னு சொல்லுதுல சித்தாந்தம், அந்த கருத்தை மிக அழகாக இந்த பாடல்ல நமக்கு தெளிவாக அறிவுறுத்தியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பாக என்ன சொல்றாரு, யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனா என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்வார் இல்லையா, அந்த கருத்தெல்லாம் இங்கதான் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து இப்படி மூவகை பட்டு நிற்கக்கூடிய தன்மையில் சக்தி அப்படின்னு பெயர் பெறுகிறதுன்னு சிவாகமங்கள் நமக்கு சொல்லுகின்றன. என்னுள் நேயமே, நேயம் என் உள்ளத்துல அறியப்படக்கூடிய பொருள், அப்படி பிரிக்க முடியாத தாதான்மையை யாரு, சுவாமியும் அம்பாளும், ஒரு பொருளும் அதன் ஆற்றலும் அப்படின்னு சொல்றோம், மேட்டர் அண்ட் எனர்ஜி அப்படின்ட்டு. ஆக சிவம் சக்தி அப்படின்னு இருதர முதல்ல பிரிக்க முடியாம சிவம்ங்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் சிவம் சக்தின்னு இருதரப்பட்ட பின்பாக உயிர்கள் பொருட்டு பஞ்சகிருத்தியம் செய்யக்கூடிய வகையில பதி என்று கூறப்படுகிறார். மக்களால் என்றும் அறியப்படக்கூடிய ஒரு பொருள் அரசன். அது மாதிரி உயிர்களால் என்றும் அறியப்படக்கூடிய ஒரு பொருள் சிவமேயாம், அதான் பதி என்று நமக்கு உணர்த்துகிறார். ஆக பரசிவமாகவும் சிவம் சக்தி பதிகளாகவும் இறைவன் நின்று நமக்கு உபகாரம் செய்வதை இந்த பாடலிலே மிக அழகாக நமக்கு எடுத்து உரைத்திருக்கின்றார் திருமூல தேவ நாயனார். இப்போது இந்த பாடல்ல என்னுள் நேயமே அப்படின்னு வருது இல்லையா, இந்த கருத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய சிவஞான போதம் அதுல வந்து ஒரு கருத்தை வந்து இப்போது நாம் பார்க்கலாம். சூத்திரம் ரெண்டுல அதிகரணம் ஒண்ணு அதுல எடுத்துக்காட்டு வேணுமா பார்க்கலாம். கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம் இட்டது ஒரு பெயர் அழைக்க ஏன் என்று அங்கு ஒட்டி அவன் உளம் ஆகிலான் உளம் அவனா மாட்டாது அவன் உளமாய் அல்லனுமாம் அங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எடுத்துக்காட்டு வேண்டா அதுல என்ன பொருள் வருதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த உடம்போட உயிர் வந்து பேதம் இல்லாம அதாவது அபேதமாக கலந்து நிற்கிற மாதிரி உயிர்ல இறைவன் அபேதமாக கலந்து இருக்கின்றார். இதத்தான் இறைவன் உயிர்களோடு ஒன்றாக இருக்கின்றார் என்று சொல்லுகிறோம். அடுத்து ஒட்டி அப்படிங்கிறது உயிர்களோடு ஒட்டி நிற்கக்கூடிய இறைவனை குறிப்பதால் அது பெயர் சொல் இல்லையா. ஞானசம்பந்த பெருமான் வந்து முதல் பாட்டுல விடையேறி மதிசூடி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது மாதிரி இதுவும் ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறது. இப்ப நம்மோட பெயர் வந்து நம்ம உடம்புக்கு தான் இடப்பட்டிருக்கு, நம்மோட உயிருக்கு இடப்படவில்லை அப்படிங்கிறது நமக்கு கவனிக்கத்தக்கது என்று இதன் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார்கள். உயிர் வந்து இறைவனாகவும் நில்லாமல் இறைவனின் வேறாக தனித்தும் நில்லாது முக்தி நிலையிலே உயிர் கலந்துதான் நிற்குமே தவிர முதல்வனை போல் தனித்து நிற்பது இல்லை. அதனால உயிர் வேறு இறைவன் வேறு என்பது நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்பது உணர்த்தப்பட்டது. அடுத்து விளையும் பரவிந்து தானே வியாபி விளையும் தனிமாயை மிக்க மாயை கிளையன்று தேவர் கிளர் மனு வேதம் அளவொன்றிலா அண்ட கோடிகள் ஆமி என்று சொல்லப்படுகிறது. முதல்ல என்ன வருது, விளையும் பரவிந்து. பரவிந்து அப்படிங்கிறது சிவசக்தி, இது வந்து எல்லாத்தையும் கலந்து அருவாய் நிற்கும். அதனால தானே வியாபி என்று சொல்லுகின்றார். அதிலிருந்து விளைவன வந்து தனி மாயையான அசுத்தமோ மாமாயையான சுத்தம். இந்த மாமாயை வந்து திருவருள் ஆணையாகிற சிவசக்தி நேரே தொழிற்படுத்துகின்றது. அதிலிருந்து வேதம் முதலான ஒளி உலகங்களும் சுத்த தத்துவங்களும் கலைகளும் விளைகின்றன. அதற்கு அடுத்தாற் போல இந்த அசுத்த மாயை வினையில கட்டுண்ட உயிர்களை பொதுவகையால் மயக்கி நிற்கக்கூடிய அருவம். அதனால அது தனி மாயை என்று சொல்லப்பட்டது. அனந்தேஸ்வரர் வந்து அந்த சக்தி கலக்க கலக்குண்ட பாகத்தால அசுத்த மாயா தத்துவங்களும் அளவற்ற அண்ட கோண்டிகளும் தோன்றுகின்றன. இது எல்லாமே ஆன்மாக்களிடம் வைத்த அளவில்லா பெருங்கருணையாகிற திருவருளாதலால் திருவருள் வைப்பு என்பதற்கு ஏற்பத்தான் இந்த பாடல் கருத்து அமைந்திருக்கிறது என்று நாம் காண்கிறோம். அடுத்தாற் போல இதிலே சித்தியாரிலே இதற்கு ஈடாக ஒரு பாடல் விந்துவின் என்று துவங்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலின் கருத்தை இப்போது நாம் சிந்திக்கலாம். விந்துவின் மாயை ஆகி மாயையின் அவ்வியத்தும் வந்திடும் விந்து தன்பால் வைகரி ஆதி மாயை முந்திடும் அராகம் ஆதி முக்குணம் ஆதி மூலம் தந்திடும் சிவன் அவன் தன் சந்நிதி தன்னில் நின்று என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த பாடலோட கருத்துப்படி அனைத்துமாய் விளையக்கூடிய சிவசக்தி எங்கும் நிறைஞ்சிருக்கு வியாபகமா. அதிலிருந்து தோன்றக்கூடிய தனிமாயை மாமாயைகள்ல இருந்து 33 கோடி தேவர்களும் சொல்லக்கூடிய மந்திர வடிவான வேதங்களும் அளவற்ற அண்ட கோடிகளும் தோன்றும் என்று மிக அழகாக நமக்கு இதிலே எடுத்து காட்டியுள்ளார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இதற்கு அடுத்தாற் போல அருள் ஒளி என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கலாம். அதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. அதாவது அருளாகிய ஒளி வந்து ஆன்மாட்ட பரவுன போது ஒரு அனுபவம் வருது இல்லையா, அந்த விளையக்கூடிய அனுபவ வேறுபாடுகளை விதிமுகத்தாலும் மறைமுகத்தாலும் விளக்குவதுதான் இந்த அதிகாரம். இப்ப திருவருள் வைப்புல என்ன பார்த்தோம், இறைவன் உயிர்களிடம் திருவருளை வைத்தமையால் ஒலி உலகம் பொருள் உலகம் இல்லையா, சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் இதெல்லாம் விரிந்ததுங்கிறத உணர்த்தி உயிர்களுக்கு நுகழ்ச்சிக்கு உரியன ஆணமையும் காட்டினார். இதெல்லாம் நுகர்ச்சிக்கு உரியதுங்க இதெல்லாம் காட்டினார். இந்த அதிகாரம் அந்த அருள் வந்து ஒளியாய் உயிர்களிடம் வியாபித்த போது உண்டாகக்கூடிய இன்ப விளைவுகளை நமக்கு எடுத்து உரைக்கின்றது. அருளில் தலை நின்றறிந்து அழுந்தாதார், அருளில் தலை நில்லார் ஐம்பாச நீங்கார், அருளில் பெருமை அறியார் செறியார், அருளில் பிறந்திட்டு அறிந்தவாறே அறிவாரே என்று சொல்லுகிறார். திருவருளால் அவதரித்தவர்கள் அருளோட பெருமையை அறிந்து அதிலேயே தோய்வார்கள். எல்லாரும் தான் பூமிக்கு வாராங்க, எல்லாரும் திருவருள்ல தோயிறாங்களா இல்லை இல்ல, அது அருள் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். அவங்க அருள் பெறுவதற்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திருவருள் தான் எனக்கு பற்றுக்கோடு என்று ஒரு உறுதியான எண்ணத்தோடு, அதாவது அருள் தான் நமக்கு எல்லாம், அதன் வழி ஒழுகணும், தன்முனைப்பு இன்றி ஊட்டினும் காட்டினும் ஒருக்கினும் செருக்கினும். அதாவது திருவருள் வந்து நமக்கு சில சமயம் ஊட்டும், சில சமயம் காட்டும், சில சமயம் ஒருக்கும், சில சமயம் செருக்கும். என்ன செஞ்சாலும் நரகம் புகினும் எள்ளே நின் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா என்று ஒரு இடத்துல சொல்றார் இல்லையா, ஒருத்தல் தண்டித்தல் அப்படிலாம் வரும்போது. அப்புறம் என்ன சொல்லிட்டாரு, வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அது உன் தன் விருப்பன்றேன்னு சொல்லிட்டாரு. நீ உன் விருப்பத்தின்படியாவது, அவருக்கு என்ன விருப்பம், ஆன்மாக்கள் மேல பாரபட்சமானா கிடையாது, அவங்க அவங்க செஞ்ச வினைக்கு ஈடாக அவங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் கூட்டி கொடுக்கிறாரு. அதனால எல்லாத்துக்கும் திருவருள் தான் காரணம்ட்டு விருப்பு வெறுப்பு இல்லாம, நன்மையோ தீமையோ எது நடந்தாலும் இன்பமோ துன்பமோ எது கிடைத்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், நம்ம வந்து அடங்கி இருக்க வேண்டும். ஆர்ப்பாட்டம் அதாவது விருப்பு, அதாவது விருப்பு வெறுப்பே இருக்கக்கூடாதுக்கு, அதாவது நன்மை வந்தா ஒரு ஆர்ப்பாட்டமும் தீமை வந்தா அதுக்கு வேற மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம், அதெல்லாம் வேண்டாம். அந்த ஒரு சோகமா இருப்பது, சில பேர் அதையும் ஒரு ஆர்ப்பாட்டமா பண்ணுவாங்க, எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே திருவருளாலதான் நடக்குது அப்படிங்கறத நாம் உணர வேண்டும். இந்த காலகட்டத்துல அதை உணர்த்துறதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நமக்கு சைவன்டாட்டுவார்ஜி மூலம் சுவாமி ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம இந்த மாதிரி ஒரு கோணத்துல நிச்சயமா சிந்திச்சிருக்கவே மாட்டோம். அருள்மிகு சுவாமின்னு சொல்லுவோம், அருள் தரும் அம்பாள்னு சொல்லுவோம், அவ்வளவுதான் அருள்ங்கிற சொல்லோட பிரயோகம். இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போனோம்னா அருளது சக்தியாகும் அரண் தனக்குங்கிற சித்தியா வாக்கு நமக்கு தெரியும். ஆனால் அருளால் தான் இத்தனையும் நிகழ்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் எங்க கடவுளுக்கு கண்ணு இல்லையா இறக்கம் இல்லையான்னு கேட்கறதுல, கடவுள் இல்லையான்னு கேட்கறதுல எப்பேற்பட்ட மடத்தனம், சிவநிந்தை. அதனால எவ்வளவு ஒரு துன்பங்கள் பிறவியில், அடுத்து வரக்கூடிய பிறவிகளை எவ்வளவு துன்பங்கள் என்று அழகாக அந்த தலை அருளாலே தலை நின்று அழுந்த அறிந்து அழுந்தாதார் என்று சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு, அதாவது எனக்கு உய்விப்பதும் பேரின்பத்து உய்ப்பதும் வேறின்று என்று தெளிந்து அதுல தலைப்பட்டு நின்று உணர்ந்து அதுல தோயணும் இல்லையா. அந்த அருளானையின் வண்ணம் நில்லாதவர்கள் ஐவகை பாசங்கள்ல நின்று விடுபட மாட்டார்கள், அதோட பெருமையை அறிய மாட்டார்கள், அதுல அழுந்தவும் மாட்டாங்க. திருவருளால் தோன்றி திருவருளே கண்ணாக கொண்டு அவனருளே கண்ணாக காணின் நல்லால் இப்படி என் நின்னிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதேன்னு சொல்றார் இல்லையா, அது போல. அப்ப அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அந்த திருவருளால் தோன்றியவர்களுக்கு தான் திருவருளை உள்ளவாறு உணர்ந்து உய்ய முடியும். மற்றவர்களுக்கு திருவருளை உணரவே முடியாது, உள்ளவாறு உணராட்ட அப்புறம் எப்படி அந்த ஆன்மாக்கள் உய்யும், உய்வது மிகவும் கடினம். அதனால அதை நம்ம கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அறிதல் என்று சொல்லும் போது திருவருள உள்ளவாறு உணர்தல், அதாவது உயிர்களுடைய போகத்துல அழுந்தும் போது அந்த அழுந்துற காலத்துல உடல் நின்று ஊட்டுது, அப்புறம் ஊட்டும் போது இதெல்லாம் நிலையாமைங்கிறதையும் சேர்த்து உணர்த்துது, அதனால என்னெல்லாம் துன்பங்கள் வரும் அப்படிங்கிறதையும் காட்டுது, அப்புறம் அறிவு விளக்கம் செய்கின்றது. இவ்வளத்தையும் செஞ்சு சிவஞானத்தால் செல்நெறி காட்டுவதாகவும் இருப்பதை உணர்தல். அதான் அறிதல்ங்கிற ஒரு சொல்லுக்குள்ள ஒரு பொருள். அதான் செல்லும் நெறி காட்ட வல்லார்தாமே திருவாலங்காடுரை செல்வர் தாமே என்று அப்பர் சுவாமி இது அழகா சொல்லியிருப்பார். அதுதான் இதுல அழகா சொல்லியிருக்காங்க. அப்ப தலை நிக்கணும், அப்புறம் அறிதல், அது முடிஞ்சது. அத சொல்லிட்டு அடுத்து அழுந்துதல் இல்லையா. அழுந்துதல் சொல்லும் போது நீருக்குள்ள மூழ்கின தோணிய மாதிரி அருள்ல தன் வசம் அற்று தன் செயல் அற்று அடங்கி இருத்தல் தாடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. இப்படி இல்லைன்னா நீங்கார் நில்லார் அறியார் சரியான்னு அதுல சொன்னது பூரா நமக்கு பிரயோகம் பண்ணிக்கிட வேண்டித்தான். முன்னம் அவளுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவரது ஆரூர் கேட்டால், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகளிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள் தன்னாமங்கிட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளின்னு சொல்றார் இல்லையா. அந்த மாதிரி அழுந்தி இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு நல்ல நிலை கிடைக்கும். அப்படி தலை நிக்கலைன்னா ஐம்பாசங்கள், ஐம்பாசங்கள்னா என்னதுன்னு பார்த்தோம், ஆணவம் தர்மம் மாயை மாயேயம் திரோதாயி இல்லையா. அப்ப அருளில் பிறந்துட்டு அறிந்து அறிவாரே அறிவார் அப்படின்னு நம்ம அதை வினை முடிவுக்கு கொண்டு வந்துடணும். சரி, அப்ப அருளில் தோய்தலும் அருளால் தான் விளையும். நம்ம நினைச்சாலும் அருள தோய முடியாது, அந்த அருளாலதான் அதுவும் நடக்கும் அப்படிங்கறத முதல் பாடலிலேயே மிக அழகாக நமக்கு எடுத்து உணர்த்தியுள்ளார். அங்க ஒரு அருமையான கருத்து, அந்த திருவருளால் அவதரித்தவர்கள் அருளின் பெருமை அறிந்து அந்த அருளில் தோய்வார்கள் என்பது. அதாவது அருளாளர்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, அவங்களை பாக்குறோம். நம்மை போல அந்த லௌகீகத்திலேயே திளைக்காமல் அந்த அருளிலேயே தோய்ந்து இருப்பார்கள் என்று நாம பாக்குறோம். தாமர இலை தண்ணீர் போல வாழ்வார்கள் அப்படின்னு பாக்குறோம். வாரா வழி தந்த மா நந்தி பேர் நந்தி, ஆறா அமுதளித்தான் நந்தி பேர் நந்தி, பேராயிரம் உடை பெம்மான் பேர் ஒன்றினில் ஆறா அருட்கடல் ஆடுகின்றானே அப்படின்னு சொல்றார். இப்ப சிவகுருநாதர் நமக்கு என்னெல்லாம் நல்லது பண்றாரு, இது கார்த்திகை மாதம், அவர்கிட்டதான் நம்ம உபதேசம் வாங்குறோம். நம்முடைய திருமடங்களின் மடாதிபதிகள் அல்லனா சிவாச்சாரியார்கள்ட்ட நம்ம உபதேசம் பெறுறது மரபு. இப்ப வாரா வழினா மீளவும் பிறவாம இருக்கக்கூடிய பெருநெறி, அதை எனக்கு தந்தார் இல்லையா, உதவினார் அப்படின்னு சொல்றார். மீண்டு வாரா வழின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி என்று நமது சித்தாந்த சைவராகிய திருவள்ளுவர் தேவ நாயனாரும் இதே கருத்தை நமக்கு அழகாக சுட்டி காட்டியுள்ளார். அதுல பேர் நந்தி அப்படின்னு வரக்கூடியது நந்தியம், அதாவது சிவபெருமானை குறிக்கிறது அந்த நந்திங்கிற சொல்லு. அடுத்து மா நந்தின்னு ஒரு சொல்லு வருதுல்ல, அது மானா பெரிய, அப்ப பெரிய குருநாதன், அந்த சிவம் தான் நமக்கு அந்த குருநாதர் வடிவுல மானுட சட்டை தாங்கி வந்து அனுக்கிரகம் செய்கின்றது. ஆகையால் குருநாதரை சிவமாக பாவிக்க வேண்டும். குருவே சிவம் என கூறினன் நந்தி என்று அழகாக திருமூல தேவநாயனாரே நமக்கு மற்றொரு இடத்திலே உணர்த்தி இருப்பார். ஆக பேர் நந்தி என்ற சிவபெருமானையும் மா நந்தி என்று குருவையும் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அடுத்து ஆறுதல் அப்படின்னா உண்டு அமைதல். ஆறானா நுகர்ந்து மனம் நிறையாம மேல மேல நுகரத்தக்க ஒரு அமுது இல்லையா. ஆறா அமுதுன்னா அது என்ன அமுதுன்னா சிவானந்தம், அத மேல 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 நுகர்வது போல இருக்கும், நுகரத்தக்கது அது. மற்றது சாதாரணமான தேவர்கள் வச்சிருக்கிறதெல்லாம் உண்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சிவானந்தம் அப்படி கிடையாது. அடுத்து பேர் ஒன்று என்று சொல்லுகிறார். சிவ அப்படிங்கிற சூட்சும பஞ்சாட்சரம், இதுல மலவெழுத்தும் மாயை எழுத்தும் உயிர் எழுத்தும் நீங்கிய சுத்த பஞ்சாட்சரம் இது. சக்தியாகிய அருளோ சிவமாகிய கடலுமாக ஆடுவாரை ஆடுகின்றோம் என்ற உணர்வையும் போக்கி தானேயாய் வியாபித்து நிற்பதால் அருட்கடல் ஆடுக என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஒளியில் ஒளியாய் அடங்குக அப்படின்னு நமக்கு உணர்த்துகின்றார். அப்போ மேலமும் பிறவா பெருநெறி உதவியது நந்தி என்னும் பெயருடைய பெரிய குருநாதன், அம்மட்டோ அப்படி மட்டும் அது மட்டும் இல்ல, உன்ன உன்ன தெவிட்டாத அமுதத்தையும் உதவினார். ஆயிர நாமங்களை உடைய பெருமான் தனது பெயராகிய சிவ என்பது ஒன்றால் தெவிட்டாத திருவருள் கடல்ல ஆடுக என்று அருள் செய்தார் என்று சொல்லுகின்றார். நமது திருநாவுக்கரசு பெருந்தகையும் தேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை என்று நமக்கு சொல்லியிருப்பார். சுவாமிக்கு அப்படி சகசர நாமங்கள் இருக்கின்றன என்பது சரி. ஆக பவன்கர நாமத்துக்கு கீழ் 8000 நாமங்களும் சிவங்கர நாமத்துக்கு கீழே 8000 நாமங்களும் இருக்குங்கிறதும் சைவத்துல சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. ஆக அவருக்கு எத்தனையோ பெயர்கள். இன்னும் ஒரு இடத்துல சொல்லும் போது அகில நாமமும் எமக்குரிய பெயரான்னு காஞ்சி புராணத்துல சிவஞான சுவாமிகள் அவங்கதான் அந்த நூல் செஞ்சவங்க. அதுல சுவாமியுடைய வாக்காக அந்த செய்தியும் வருகிறது. ஆக உலகத்துல எந்த பேரை சொன்னாலும் அது யாரோட பேரு தான், சிவத்தோட பேரு தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் தேடியும் கண்டேன் சிவன் பெரும் தன்மையை கூடியவாறே குறியா குறி தந்து என் ஊடு நின்றான் அவன் தன் அருள் உற்றே என்று சொல்லுகிறார். அப்ப என்ன செய்யணும், ஆடுதல் எப்படி ஆடணும், ஆனந்த குத்து ஆடணும். பாடுதல் எதை பாடணும், சிவபெருமானுடைய பொருள் சேர்ப்புகளை பாடுதல். அப்புறம் அழுதல், எப்படி அழுக வரும், இங்க காதலாகி கசியணும், அப்ப கண்ணீர் மல்கும். சரி, அதுக்கு அடுத்தபடியாக வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி அறற்றுது. என்ன, சிவபெருமானையே தியானிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வாயில அறட்டுனாலும் அவங்களுக்கு ஐயனே அரணே என்று அரட்டினால் உய்யலாம் உலகத்தவர் பேணுவர் செய்ய பாதம் இரண்டும் மன்னவே வையம் ஆளவும் வைப்பர் மார்பேரரே அப்படின்னு திருமுறை நமக்கு சொல்லுது. அதனால அறட்டணும், அவரோட பெயரை சொல்லி சொல்லி அறட்டணும். அதுக்கு அடுத்தாற் போல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் செஞ்சதுனால சிவபெருமானுடைய பெருந்தன்மையை நான் கண்டுகொண்டேன், தேடி கண்டுகொண்டேன் என்று சொல்லுகிறார். அது எப்படி கண்டுகொண்டார் என்று பார்த்தோமானால் கூடியவாறே குறிதந்து அவன் அருளுற்று என்னோடு நின்றான். அது அவரை காணும் போது எனக்கு இதெல்லாம் நிகழ்ந்தது, சிவன் பெருந்தன்மையை கூடியவாறே குறிதந்து அவன் அருளுற்று என்னோடு நின்றான் என்று சொல்லுகிறார். தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் நல் இடையரா அன்பின் கசிவது பெருகி அப்படின்னு திருவாசகத்துல போற்றி திரு அகவல்ல நமது மணிவாசக பெருமான் சொல்லியிருப்பார். தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் இந்த ஆறு செயல் செய்யணும், செஞ்சா ஒரு மேல் கணக்கு எழுதப்படுது. பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும், பொழுதை போக்குபவர்கள் பொழுதை புறக்கணிப்பவர்கள் பொழுதை போக்கி புறக்கணிப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் என்று நமது நாவுக்கரசு பெருந்தகை அருமையாக செய்ய நமக்கு தந்திருக்கார். எப்படி பார்த்தாலும் ஆடுதல் பாடுதல் இல்லையா, அழகா திருவாசகத்திலே மற்றொரு, அதாவது ஒரு பாட்டுல நேர்மறையாகவும் ஒரு பாட்டுல எதிர்மறையாகவும் சொல்லியிருப்பாரு. எதிர்மறையாக சொல்லும் போது ஆடுகின்ற இல்லை கூத்துடையான் கழற்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றில்லை பணிகிலை பாதமல சூடுகின்றில்லை சூட்டுகின்றதோ இலை துணையிலி பிணனஞ்சே தேடுகின்றில்லை தெருவுதோரலை இல்லை செய்வதந்தறியேனே என்று சொல்லுகிறார். பதைக்கணும், ஆடணும் பாடணும் தேடணும் பணியணும் பதைக்கணும் பாதமலர் சூடணும் சூட்டணும்ட்டு அழகா பட்டியல் போட்டு கொடுத்துருப்பார். அதனால இன்னொரு பாடல்ல வந்து பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, அடுத்து ஆட வேண்டும் நான் அப்படின்னு வரிசையாவில வரும். சரி, ஆக இந்த பாடல்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த அப்பர் சுவாமிகளோட பாடலும் திருவாசக பாடல்களும் நமக்கு மீள மீள எந்த கருத்தை உணர்த்தியதோ அதே கருத்து இந்த பாடல்ல விளங்கி இருக்கு. மற்றும் ஒரு திருவாசக பாடலை, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிந்து உன்னை போற்றி செயசெய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்று அழகாக சொல்லுவார். அதனால அந்த ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து தைல தாரை மாதிரி இடையீடு இல்லாத தியான யோகத்தால் என்ன கிடைக்குது, அப்படி தியானம் செய்ததால் நினைப்பான் நினைவு பொருள் இதெல்லாம் முதல்ல ஆரம்ப நிலையில தியானம் தொடங்கும் போது வேறா இருக்கும். தியானம் முருக 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 இது எல்லாம் ஒன்றாகவே அனுபவிக்கப்படும். இதத்தான் குறியா குறி அப்படிங்கிற அத்தகைய அனுபவம் முதிர்வை அடைந்து இல்லையா, அதுக்கு நான் அதை அடைவதற்கு என்ன காரணம், அவன் என்னோடு நிற்கின்றார், அந்த தன்னருளால் எனக்கு தன்னருள் உற்று என்னோடு நின்றான் அப்படின்னு சொல்றார். ஆக நமக்கு ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தி நாம அதுல அவர் காட்டின வழியில நின்றோம் என்றால் நமக்கு உள்ள உயிருக்கு உயிராக இருந்து அவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வதே இந்த திருமந்திர பாடல்ல. அதாவது ஆனந்த குத்து ஆடி சிவபெருமானுடைய புகழ பாடி கண்ணீர் மல்கி வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி அரற்றி என் தலைவன் எங்கே எங்கே இல்லையா என்று தேடியும் சிவத்தோட பெருமையெல்லாம் நான் கண்டுகொண்டேன். அதை தியானித்த வண்ணமே அவனை தானே ஆகிய அந்நெறியில தன்னருளால் என் மனத்துற்று என் உயிர்க்கு உயிரா அவன் கலந்து நின்றான் என்று அருள் ஒளி எப்படி தனக்குள் கலந்தது என்பதை மிக அழகாக நமக்கு இந்த பாடலிலே உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்ற ஒரு அருமையான பாடல். அதாவது ஆடி பாடி அண்ணாமலை கைதோட ஓடிப்போம் நமது உள்ள வினைகளை என்று நமது அப்பர் சுவாமிகளும் சொல்லியிருப்பார். ஆடணும் பாடணும் திருப்பி 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 திருமுறைகள் வந்து நமக்கு அதெல்லாம் வந்து சரியை பணியில வந்துடும். சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய தபத்துல இந்த பாடுதல் வந்து சரியை பணி, சரீரத்தால செய்யக்கூடிய எல்லாமே என்ன பணி, சரியை பணி, அதுல வந்துடும் அது. அதனால கண்டிப்பாக நாம் அஞ்ஞனம் இருந்தோம் என்றால் அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைவனி நிற்க என்று மலமாயே தன்னோடு வல்வினை இன்று என்று அழகா நமக்கு அந்த நிலைக்கு நாம் செல்லப்படுவோம். அப்ப அன்பு மீதூர்ந்து ஆடி பாடி தொழுதும் நான் நின்றேன், அவன் அருளால என் உயிர்க்கு உயிராக அவன் கலந்து நின்றான் என்று மிக அழகாக நமக்கு இந்த பாடலிலே அரிய கருத்தை கொடுத்து சுவாமிய நாம எப்படி பேண வேண்டும், அப்படி பேணினால்தான் நமக்கு நல்ல எல்லா சக்திகளும் கிடைக்கும் என்று அழகாக நமக்கு உணர்த்தி இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து இப்போது வாழ்த்து பாடலை பார்க்கலாம். அருள் ஒளி என்பது அந்த திருவருள் வைப்புக்கு அடுத்தால அருள் ஒளிங்கிறதையும் வச்சு அதன் மூலம் நமக்கு அந்த அருள் என்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அழகாக உணர்த்தி கொண்டே வருகின்றார். ஏன்னா அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் கிடையாது, அந்த உலகம் வேணும்னா நமக்கு கண்டிப்பா அருள் வேணும். அந்த அருள் எப்படியெல்லாம் நமக்கு வந்து அருள் செய்கிறது என்பதைத்தான் அழகா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். சரி, இன்றைய சிந்தனைக்கு அடுத்து நம்ம போது வாழ்த்து பாடலை பார்க்கலாம். பன்னிய தவத்தான் மிக்க பரவுவான் சைவம் வாழ்க, கன்னியா அமுத கும்பம் கையுளால் கருணை வாழ்க, வெண்ணிய தெய்வ மன்னி படிக்கரை என்றும் வாழ்வோன், புண்ணிய மன்றுள்ளாடும் பூங்கலல் வாழ்க வாழ்க என்ற வாழ்த்து பாடலை பாடி இதுகாரும் நமக்கு அருமையான முறையிலே திருவருள் வைப்பு மேலும் அருள் ஒளி என்ற இரு தலைப்புகளிலே அருமையான கருத்துக்கள், இறைவனுடைய அருள் நமக்கு எப்படி அம்பாள் மூலம் அருள்ங்கிறது சக்தியை குறிக்கும் அவங்க மூலம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத எத்தனை வகையில நமக்காக சுவாமி அதையெல்லாம் வழங்குகின்றார் என்பதை மிக அழகாக சிந்தித்தோம். அதற்கு உறுதுணையாக தோன்றா துணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து நிச்சயமாக இந்த எல்லா விஞ்ஞான முன்னேற்றத்தினால எவ்வளவோ தீய செயல்கள் எல்லாம் உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிறது, அதை தவிர்க்கும் பொருட்டு இதை வைத்து மக்களை நன்றாக ஆற்றுப்படுத்தி நீங்கள் மனம் மொழி மெய்களால் இறைவனை அடைய வேண்டும் என்றால் அவரை பற்றிய நல்ல திருமுறைகளை செவிமடுத்து இந்த சித்தாந்த கருத்துக்களையும் கேட்டு ஆக அது போல ஒரு நல்ல உன்னத நிலைக்கு வர வேண்டும் என்ற உணர்வோடு இதை ஒலிபரப்பி கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை ஆர்வமோடு கலந்து அதை கண்டு அதை பயன்பெறுகின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.